الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا كمطريرا واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ام حسبتم ان تدخلوا الجنه ولما ياتكم مثل الذين خلو من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பேர் கொண்டார்மன் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன் அவனுக்கே சர்வ புகழ் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடியேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரை அன்னார் லட்சியப்பாதில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜுமா கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாத தகாத என்றமை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் அப்புறப்பட்டு உண்மையான தக்குவாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கண் எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியோர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே முஸ்லீம்களுக்கு சோதனைகளை கொடுப்பதில், சோதனைகளை தருவதில், இந்த சோதனைகளை தந்து அந்த சோதனைகளின் பொழுது மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை பார்க்கிறான். எங்களுடைய இந்த நாட்டுடைய தற்போதைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் சொல்வார்கள், 80 வருடம் 90 வருடம் வாழ்ந்தவர்கள் கூட எங்களுடைய வாழ்நாளில் இவ்வாறான ஒரு சோதனையை நாங்கள் கண்டதில்லை, இப்படி ஒரு சோதனையை, இப்படி ஒரு பிரச்சனையை எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் கண்டதில்லை என்று பல மூத்தவர்கள் சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் இப்பொழுதோ என்ன சோதனைகள் எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, இப்பொழுதோ என்ன சோதனைகள் நடக்கின்றனவோ, அதே விதமாக சோதனைகளை அன்று இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களை பார்த்து இது போன்ற விடயங்களை, அதாவது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு சுமார் 95 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம்களால் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டதை வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சென்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதியுடன் 95 ஆண்டுகள் ஆகின்றன இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கீழே விழுந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் சுமார் 1300 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற சாந்தியும் சமாதானமும் நிறைந்த அழகான ஆட்சிகள் இந்த உலகத்திலே நடைபெற்றன. இட்டைக்கு சுமார் 95 ஆண்டுகளுக்கு முன்னால் 1924ஆம் ஆண்டு உஸ்மானிய சாம்ராஜ்யம் கீழே விழுத்தாட்டப்படுகிறது. யாரினால்? முஸ்லீம்களினால். 1300 ஆண்டுகள் முஸ்லீம்களை ஆயுதம் ஏந்தி பயமுறுத்தினார்கள். முஸ்லீம்களை ஆயுதம் ஏந்தி அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற திட்டங்கள் தீட்டினார்கள், யுத்தங்களை தொடுத்தார்கள், பொருளாதார தடைகளை விதித்தார்கள். இவைகளுக்கெல்லாம் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்திருந்தார்கள். கொஞ்சம் கூட முஸ்லீம்களுடைய ஆட்டம் காணவில்லை. அதற்கு பின்னால் மேற்கத்திய உலகம் என்ன செய்தது? இவர்களை கீழே விழுத்தாட்டுவதாக இருந்தால் அவர்களிலிருந்தே ஆட்களை உருவாக்க வேண்டும், அவர்களிலிருந்தே முஸ்லிம் என்ற பெயரிலே ஆட்களை உருவாக்கினால்தான் முஸ்லிம்களை ஒழிக்க முடியும். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு ஒருவன் கோடாரி எடுத்துக்கொண்டு வருகிறான். பக்கத்தில் இருக்கின்ற மரங்கள் சொன்னதாம், உன்னை வெட்ட வருகிறார்கள், எங்களோடு சேர்ந்த எங்கள் இனத்தை சேர்ந்த யாராவது வருகிறானா? ஆம், கோடாரிக்கு புடி போடப்பட்டிருக்கிறது ஒரு மரம். அப்படியானால் எங்களுக்கு தப்பிக்கொள்ள முடியாது என்று ஒரு மரம் சொன்னதாம் என்று நாங்கள் நூல்களிலே உவமைக்காக படிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விழுகிறது. 1908ஆம் ஆண்டின் கால பகுதியில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த டர்க்கியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடக்கிறது. டர்க்கியை தலைநகரம் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அதில் ஹலீஃபா அப்துல் ஹமீத் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களிலே பல பலவீனங்கள் ஏற்பட்டன. எப்படியாவது இஸ்லாமிய ஆட்சி இல்லாமலாக்க வேண்டும், முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ விடக்கூடாது என்பதற்காக பல சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு ஒருவர் உருவாக்கப்படுகிறார், முஸ்தபா கமால் பாஷா. முஸ்தபா அதாதுர்க் கமால் பாஷா என்பவர் ஒரு இராணுவ தளபதி. அந்த இராணுவ தளபதி நல்ல மனிதராக இருந்தால், அமலை செய்யக்கூடியவராக இருந்தால் மேற்கத்திய நாடுகள் அவரை பணம் கொடுத்து எடுத்தது, எடுத்து அவருக்கு அவருடைய மூளை செலவை செய்யப்பட்டு இஸ்லாம் என்பது, இஸ்லாமிய ஆட்சி என்பது கஷ்டமானது, சிரமமானது, எனவே இதனை இல்லாமலாக்க வேண்டும், அதற்காகவே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏனென்றால் பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, வாலிபர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது. நாங்கள் உலக வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல்ல வந்தவர்களை தவிர அடக்கம் ஒழுக்கம் என்பது எங்களுக்கு தேவையில்லை என்ற சிந்தனை அவருக்கு ஊட்டப்படுகிறது. அவரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அப்துல் ஹமீத் ஹலீஃபா அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. இடைக்கிட அந்த ஆட்சிக்கு எதிரான சில தாவல்களையும் சில செய்திகளையும் மக்களை குழப்புவதற்காக இவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். 1908ஆம் ஆண்டு என்ன செய்கிறார்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு சமுதாயத்தை அழிக்க நினைத்தால், ஒரு சமுதாயத்தை இல்லாமலாக்க நினைத்தால், அந்த சமூகத்திலே இருக்கின்ற வாலிபர்களை கண் வைத்தால் வேண்டியது செய்து விடலாம். எனவேதான் வாலிபர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், வாலிபர்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இவனெல்லாம் சின்ன பொடியமாறு பி பொடியமாறு என்று பள்ளி நிர்வாகத்துக்குள் நாங்கள் எடுப்பது கிடையாது, சமூக பணிகளுக்குள் அவர்களை இணைத்துக் கொள்வது கிடையாது. அவர்கள் என்ன செய்தார் முஸ்தபா கமால் பாஷா? அந்த நேரத்திலே டர்க்கியில இருந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களை எடுத்து டர்க்கி யூத் மூவ்மெண்ட் என்று தேசிய ஒரு வாலிப அமைப்பு முன்னணியை உருவாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு வருட காலம் அவர்களுக்கு ட்ரைனிங் வழங்குகிறார். மேற்கத்திய நாடுகள் உதவி செய்கின்றன. அநேக மாணவர்களை மேற்கத்திய ரஷ்யா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி மூளை செலவை செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள். மதம் மாற்றி அல்ல, நீ முஸ்லீமாக வாழு, ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், இஸ்லாமியனுடைய அடையாளம் தேவையில்லை என்ற சிந்தனை கொடுக்கப்படுகிறது. 1908 இது நடக்கிறது. 9 கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்கள் எப்படியாவது இந்த வாலிப அமைப்பு உறுப்பினர்கள் பலர் அன்றைய பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கலீஃபா அப்துல் ஹமீத் எப்படிப்பட்டவர்? இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர், நீதியாக நேர்மையாக ஆட்சியை செய்யக்கூடியவர். அந்த நேரத்திலே பிரிட்டன் என்ன செய்கிறது? $100,000,000 கொடுத்து உங்களுடைய கடன்களை எல்லாம் நான் அடைக்கிறேன், மேலும் வட்டி இல்லா கடன்களை நான் தருகிறேன். எங்களுக்கு பலஸ்தீனிலே காணி வேண்டும், யூதர்களை அமர்த்துவதற்காக, யூதர்களை குடியமர்த்துவதற்காக. இவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், சத்தம் ஏற்றினார்கள் தனது பாராளுமன்றத்துக்குள்ளே. எந்த காரணத்தை கொண்டும் யூதர்களுக்கு பலஸ்தீனுடைய காணியை விற்பனை செய்ய முடியாது சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தந்த இந்த பூமியை நான் யாருக்கும் கொடுத்து விட மாட்டேன் சொன்னார்கள். அதிலிருந்து ஒரு பொடி மண் செல்வது, எனது உடம்பிலிருந்து ஒரு சதைப்பிண்டம், ஒரு சதைத்துண்டு வெட்டுவதற்கு சமம் என்றார்கள். காணிகளை விற்க கூடாது என்று சட்டம் இயற்றினார்கள். இந்த கோபங்களை எல்லாம் வைத்து என்ன செய்கிறார்கள்? கமால் முஸ்தபா கமால் பாஷாவுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழைகிறார்கள். இவரும் பாராளுமன்றத்துக்குள் நுழைகிறார். 1909 அந்த நேரத்திலே அவர்களுடைய பாராளுமன்றத்திலே 240 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். 240 அங்கத்தவர்களும் கையொப்பமிட்டு கலீஃபா அப்துல் ஹமீத் பதவி விலக வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. அவர்களும் ஜனநாயகத்தை விரும்பி ஆட்சி செய்தவர்கள், ஜனநாயக முறையில் ஆட்சி செய்தவர்கள், பிரச்சனை இல்லை, நான் இந்த தினத்திலே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று குறித்த தினத்திலே நாட்டுடைய முஃப்தி வருகிறார். இஸ்லாமிய ஆட்சி முஃப்தி வந்து அறிவிப்பார். முஃப்தி வந்து அறிவிக்கிறார், 240 பேர்களுடைய கையொப்பத்தோடு உங்களை பதவி விலகும்படி இந்த பாராளுமன்றம் கேட்டுக் கொள்கிறது என்று சொன்ன பொழுது சிரித்தார், கவலைப்பட்டார். முஃப்தி வந்து அரசாங்கத்துடைய இஸ்லாமிய ஆட்சியுடைய முஃப்தி வந்து எனக்கு அறிவிப்பு செய்யலாம், ஆனால் உங்களோடு மூவர் வந்திருக்கிறார்கள், ஒருவர் முஸ்லிம், மற்ற இருவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே என்னை பதவி விலகுவதற்காக விலக வேண்டும் என்று சொல்வதற்காக யூதர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யூதர்களுக்கு வேலை செய்கிறீர்களா என்று அவர்கள் பதவி விலகிறார்கள். பதவி விலக்கப்பட்டு கலீஃபா அப்துல் மஜீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அதற்கு முன்னால் இருவர் நியமிக்கப்பட்டார்கள். இவர்கள் அதாவது இந்த வாலிப அமைப்பு ஆட்சியை பிடிப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். 1909 முதல் 1922 வரை 1922 கலீஃபா அப்துல் மஜீத் அவர்கள் வருகிறார். பின்பு 1924 மார்ச் மாதம் 3 பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு முன்பிருந்த கலீஃபா அப்துல் ஹமீத் அவர்களுக்கு என்ன நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தார்களோ அதே இவர்களும் கொண்டு வருகிறார். இவருக்கு அப்துல் மஜீத் அவர்களுக்கும் கொண்டு வந்து முஸ்தபா அத்தாதுர் கமால் பாஷா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவோடு இரவாக இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுகிறார் கலீஃபா அப்துல் மஜீத் அவர்கள். பின்பு கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்தபா அத்தாதுர் கமால் பாஷா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தில் தனது என்ன அஜெண்டாவில் வந்தாரோ, எந்த நிகழ்ச்சி நிரலோடு இவர் அந்த கலீஃபாவாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக வந்தாரோ, ஒரு வருடத்தில் அறிவித்து விடுகிறார், இதற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி இங்கே நடைபெற மாட்டாது, இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் முஸ்லீம்களுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, முஃப்திமார்களை பணம் கொடுத்து வாங்கினார், பயமுறுத்தி முஃப்திமார்களை கொண்டு வந்து சுவிஸ் சிவில் கோட், சுவிஸ் நாட்டுடைய சட்டம், இத்தாலியன் பினல் கோட், இத்தாலி நாட்டுடைய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இதற்கு பின்னால் இதுதான் இந்த நாட்டுடைய இந்த சாம்ராஜ்யத்துடைய, அது துருக்கி மட்டுமல்ல வடைகுடா நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட ஆட்சி அது. இதற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் சட்டவரைவு யாப்பு அது சுவிசுடையும் இத்தாலியுடையதாக இருக்கும் என்று முஃப்திமார்களை கொண்டு அறிவிக்க வைத்தார். அறிவிக்க வைத்ததன் பின்னால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்த கட்டமாக அறிவிப்பு செய்கிறது. இந்த பிரதேசத்திலே குறிப்பாக டர்க்கியிலே இருக்கின்ற எல்லா அரபு மதரசாக்கள் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட வேண்டும். மதரசாக்கள் இங்கே நடத்தப்படக்கூடாது. ஆலிம்கள் உலமாக்கள் எங்களுக்கு தேவையில்லை. இருப்பவர்களை கொண்டு நாங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். இதற்கு பின்னால் மதரசாக்கள் இங்கே இருக்கக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றிலே பெரும் மதரசாக்கள் அந்த நாட்டிலே அந்த நேரத்திலே இருந்த எத்தனையோ பல உலமாக்கள், பெரும் நூல்கள் எழுதிய உலமாக்கள் எல்லாம் அந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். மதரசாக்களும் ஜாமியாக்களும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களும் பூட்டப்பட்டு அவைகள் மியூசியங்களாக மாற்றப்பட்டன. மதரசாக்கள் தடை செய்யப்பட்டன. பின்னால் இன்னும் ஒரு அறிவிப்பு வருகிறது, எந்த காரணம் கொண்டும் பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. யார் பெண்கள் எந்த பெண் முகத்தை மூடுவாளோ அவர் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டால், அது மாத்திரமல்ல, காலப்போக்கிலே முகம் மூடுவது மாத்திரமல்ல, ஹிஜாப் அணியக்கூடாது என்று சட்டம் இயற்றினான் கமால் பாஷா. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே எவரும் அரபு வார்த்தைகளை மொழியக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னதற்காக எத்தனையோ பேர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தான். மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டுமா, ட்ரெண்டி என்ற துருக்கி பாசையிலே தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, பள்ளி வாசல்களிலே அதான் ஒழிப்பதாக இருந்தால் அரபு பாசையிலே அதான் சொல்லக்கூடாது, துருக்கி பாசையிலே தான் சொல்லப்பட வேண்டும். ஒரு நாள் இவன் அரச தர்பாரிலே உட்கார்ந்து இருக்கிறான். மியூசிக்கல் ஷோ நடக்கிறது, ஆடல் பாடல்கள் நடக்கின்றன. ஒரு அதானுடைய சத்தம் கேட்கிறது, இவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது என்பதற்காக தனது படைத்தால் தளபதி அழைத்து சொல்கிறான், நீ எந்த இடத்திலிருந்து எந்த பள்ளி வாசலிலிருந்து அந்த சத்தம் கேட்கிறதோ அந்த பள்ளியை உடைத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். போய் பள்ளி வாசலை உடைத்து விட்டு வருகிறார்கள் ராணுவம். அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, துருக்கியிலே இருக்கின்ற எந்த பிரதேசத்திலும் ஒரு அரபு வார்த்தை கூட இருக்கக்கூடாது. இருக்கின்ற அத்தனை அரபு வார்த்தைகளும் அழிக்கப்பட்டு துருக்கி பாஷையிலும் ஏனைய பாஷைகளும் தான் விட வேண்டுமே தவிர எந்த ஒரு அரபு பாசையும் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடாது என்று சட்டம் இயற்றினான். அது மாத்திரமல்ல, ஊடகங்கள் அந்த நேரத்தில் இருந்த எல்லா ஊடகங்களிலும் இஸ்லாம் எந்த நிகழ்ச்சியும் கண்ணியமான சகோதரர்களே ஒளிபரப்பு செய்யக்கூடாது. அதிலே இவனுக்கு சார்பான அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான செய்திகள் அதிலே ஒளிபரப்பப்பட்டன. அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ் உம்ரா எந்த காரணம் கொண்டும் செல்ல முடியாது. யாரும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு யாராவது செல்வதாக இருந்தால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சட்டங்களுக்கு மாறு செய்தார்கள் என்ற அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த ஒரு முஸ்லிமும் நாம் அணுகின்ற இந்த தொப்பி இருக்கிறது, பொதுவாக துருக்கி தொப்பி என்றே நாங்கள் சொல்வோம். மாப்பிள்ளை தொப்பிண்டுவாங்க, எங்களை பாசையில வேறு வேலை செய்யல, தரை கால்கள் எல்லாம் போடுவாங்க, சோப்பு தொப்பி தெரியும் தானே, அதுதான் அந்த நாட்டுடைய தொப்பியாக இருந்தது. அந்த நேரத்திலே பாவித்தார்கள். என்ன செய்தான், எந்த காரணத்தை கொண்டும் அந்த தொப்பி இதற்கு பின்னால் அணியக்கூடாது. அணிபவர்கள் அந்த பிரிட்டிஷ்ல அதாவது கௌபாய் தொப்பி என்று சொல்வோமே, பெரிய ரவுண்ட் தொப்பி, அந்த தொப்பி தான் அணிய வேண்டுமே தவிர யாரும் இந்த துருக்கி தொப்பியை அணியக்கூடாது என்று சட்டம் இயற்றினார். அது மாத்திரமல்ல, பெண்கள் யாரும் தன்னை மறைத்துக் கொண்டு செல்ல முடியாது. முகத்தை மூடாவிட்டால் பரவாயில்லை, தலையை திறந்தால் பரவாயில்லை, அணிகின்ற ஆடைகளும் முழு ஆடைகள் யாரும் அணியக்கூடாது. அரை குறை ஆடையோடுதான் செல்ல வேண்டும். அங்கே இருக்கின்ற டைலர்மாருக்கு அப்படி ஆடைகளை, கவர்ச்சியான ஆடைகளை தைக்க முடியாது என்பதற்காக இவன் மேற்கத்திய ரஷ்யா பிரிட்டன் போன நாடுகளிலே டைலர்மார்களை இறக்குமதி செய்து டைலர்மார்களை கொண்டு வந்து அப்படியான ஆடைகளை கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களை, தைத்து பெண்களுக்கு அறிமுகப்படுத்தினான். இந்நேரமும் தனக்கு பக்கத்திலே சுமார் 30 வயது வந்த குமர் பெண்களை வைத்து ஆடலும் பாடலும் குடியும் கூத்தும் கும்மாளவுமாகத்தான் இருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனுடைய தாக்கம் சென்ற 10 ஆண்டுகள் வரை, இப்பொழுதுதான் இப்பொழுதுள்ள ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் விரும்பியவர்கள் ஹிஜாப் அணியலாம் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு விருப்பத்தை பாராளுமன்றத்திலே அங்கே பாஸ் பண்ணினார்கள். அதுவரை கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாத்துடைய அடையாளங்களை முழுமையாக இல்லாமல் முஸ்தபா கமால் பாஷா. இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது இதே ஒரு நிகழ்ச்சி நிரல்தான் இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. மதரசாக்கள் மூடப்பட்டு விட்டால் நானும் நீங்களும் எத்தனை எவ்வளோ மதரசா தேவையா, புள்ளகொள்ள வாழ்க்கை நாசமாகுது என்று இவ்வளவெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்திருப்போம். இன்று உலமாக்கள் இல்லாவிட்டால் அந்த சமூகம் எப்படி ஆகும் சகோதரர்களே? இன்று மதரசாக்கள் இலக்கு வைக்கப்பட்டு மதரசாக்களை எப்படியாவது, கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் சத்தம் ஏற்றுகிறார்கள். இப்பொழுதோ அதாவது அமைச்சினால் நேரடியாக பிரதமரால் ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது, மதரசாவுக்கான ஒரு ஆக்ட் தயார் செய்யுங்கள் என்று. இவர்கள் ஆக்டை தயார் செய்துவிட்டு அரசாங்கத்திலே பலர் சொல்கிறார்கள் கல்வி அமைச்சுக்கு கீழால் மதரசாக்களை கொண்டு வாருங்கள் என்று. இவர்கள் கல்வி அமைச்சை சந்தித்து இந்த டிராப்டை கொடுத்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, எங்களுடைய அமைச்சுக்கு கீழால் வருகின்ற அந்த நிறுவனத்தை, அந்த மதரசாக்களுக்குரிய எக்டை சட்டத்தை நாங்கள் தான் டிராப்ட் பண்ண வேண்டும், நாங்கள் தான் எழுத வேண்டும், பிரதமர் இல்லை யாரு சொன்னாலும் உங்களுக்கு செய்ய முடியாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். சம்பந்தமே இல்லாத அமைச்சர்கள் அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் திருத்தி இப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று கண்ணியமான சகோதரர்களே திருத்தி அனுப்புகிறார்கள், மீண்டும் டிராப்ட் பண்ணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி எல்லா விஷயங்களையும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் அல் குஃப்ரு மில்லா வாஹிதா, அல் குஃப்ரு மில்லா வாஹிதா, சிறுக்கு இருக்கிறது, இறை நிராகரிப்பு இருக்கிறதே, அது எல்லாரும் ஒன்றுதான். முன்பு சொன்னோம் அது வந்தா நல்லம், இது வந்தா நல்லம், அந்த கட்சி வந்தா முஸ்லீம்களுக்கு நல்லம், இது வந்தா சரியில்லை என்று நானும் நீங்களும் அல்லாஹை மறந்து பேசியதற்கு இப்பொழுது எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் வெற்றி இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவனை ஈமான் கொண்டு உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் தான் வெற்றி இருக்கிறது. யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை ஃபூ என வாயினால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, ஆனால் அல்லாஹ் அந்த பிரகாசத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். உலவு கரிகள் காபிரூன், இறை நிராகரிப்பார்கள், அதை வெறுத்தாலும் சரி இஸ்லாத்துக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இதனை நாங்கள் மனதில் கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய கடப்பாடு என்ன, எங்களுடைய கடமை என்ன? வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் அரசியல்வாதிகளுக்கும் உலமாக்களுக்கும் ஏசி ஏசி அனுப்புறதுதான் எங்களுடைய வேலையை தவிர, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அரசியல் தலைமைகள் தனக்கு ஏற்ற மாதிரி முடியுமான மாதிரி அவர்கள் செய்வார்கள். இஸ்லாமிய தலை, அதாவது சிவில் தலைமைகள், உலமாக்கள் அவர்களுக்கு முடியுமானதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏன் எல்லாவற்றையும், நடக்கின்ற எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, மீடியாவுக்கு சொல்ல முடியாது. நானும் நீங்கள் என்ன செய்கிறோம்? ஏன தொழிலை செஞ்சுட்டு நைட்டு கூட்டுக்கு வந்து லேப்டாப்புக்கு முன்னால் இருந்து அல்லது தனது மொபைல் போன் எடுத்து அவர் இவருக்கு ஏசி ஏசி அனுப்புறோம். இது பாவமான காரியம், பாவமான காரியம். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதனாக இருக்கட்டும், சும்மா ஏச முடியாது. விஷயம் தெரியாம நாங்க தேவையில்லாத விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் முடியுமானது என்னது? அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கெஞ்சி அட வேண்டும். எங்களுடைய சிந்தனை அல்லாஹின் பக்கம் இருக்க வேண்டும். எத்தனை பேரு ஏசுறாங்களோ பேசுறாங்களோ வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் சமூகத்துக்கு வந்து வேலை செய்யறதில்லை. எவ்வளவு பேர் பிரச்சனை, 4 பேர் வாங்களே கோர்ட்டுக்கு போயிட்டு போய் ஒரு வழக்கு போடுவோம், அதுக்கு நாங்க தயாரில்லை. ஏன்? அது பிளண்டு சொல்ல வரல, அச்சம் பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் வீணாக விமர்சனம் செய்யக்கூடாது, விஷயங்கள் அறியாம நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. எங்களுடைய சிந்தனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எனது தொழிலை செய்து கொண்டு எனது குடும்பத்தோடு இருந்து கொண்டு. பெரும்பான்மையான மக்கள் பொது சேவையில் ஈடுபடுகிறார்கள், தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அப்பால் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், விமர்சனங்களை விட்டுவிட்டு நான் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கு இதனுடைய பாரதூரங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வரக்கூடிய காலம் சாதாரணமானதல்ல, இது பயமுறுத்துவதற்காகவோ அல்லது இல்லாதையோ சொல்லவில்லை. பயங்கரமான காலம், பயங்கரமான சூழ்ச்சி நடக்கிறது. ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான ஈமானோடு, சரியான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டா நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்று திரு குர்ஆன் சொல்கிறது. எனவே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய சிந்தனை அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். எனது மனைவி, எனது மகன், எனது மகள், எனது குழந்தைகள் இதற்காக வேண்டி கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லி அள வேண்டும். வல நுபீகன்னஹும் மினல் அஸாபில் அதனா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜுன். உங்களை சிறிய சிறிய வேதனைகள் சோதனைகளை கொண்டு சோதிப்போம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜுன், அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. எனவே நாங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பி எங்களுடைய பிரச்சனைகளை முறையிட வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே கெஞ்சி அழக்கூடியவர்களாக ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, திரு குர்ஆன் என்பது அது என்னுடைய உங்களுடையதல்ல, உங்களுடையது அல்ல, அல்லாஹ்வுடையது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த திரு குர்ஆன் இருக்கிறதே நிச்சயமாக நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். வஇன்னா லஹு லஹாஃபிதுன், அதனை நீங்க பாதுகாக்க தேவையில்லை, அதனை நாங்க பாதுகாப்போம் என்று திரு குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பான், இந்த தீன் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் தீனை பாதுகாப்பான். ஆனால் எங்களுடைய கடப்பாடு என்ன, எங்களுடைய கடமை என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தன் பக்கம் மனிதர்கள் திரும்புவதை விரும்புகிறான். அவனிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும், அவனிடத்திலே முறையிட வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு இதுவெல்லாம் ஒரு பொருட்டா என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். சுமார் 7000 பேர்கள் நாட்டை விட்டு செல்வதற்காக சில தூதுவர் ஆலயங்கள் கூறுகிறது, விண்ணப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல மாட்டோம். ஏன்? நாங்கள் பிறந்த தேசம் இது, நாங்கள் பிறந்த பூமி இது, இந்த பூமியிலேதான் நாங்கள் மரணிக்க போகிறோம், இந்த பூமியிலேதான் நாங்கள் அடக்கம் செய்ய போகிறோம். இந்த பூமி எங்களுக்கும் சொந்தமானது, நாங்கள் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். நாங்கள் பிறந்த தேசத்தின் மீது எங்களுக்கு அன்பு வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், பாசம் வர வேண்டும். இந்த நாட்டுக்கோ, இந்த நாட்டுடைய இறைமைக்கோ பிரச்சனைகள் வருகிறதா, துன்பங்கள் வருகிறதா, நாங்கள் முன்னணியில இருப்போம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு முஸ்லிம்கள் என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். இந்த உணர்வெல்லாம் இந்த ஆர்டிபிஷியலா போயிருச்சு, எங்களுக்கு இயற்கையாகவே வர வேண்டியது. அவன் அடிக்கும் பொழுது தேசிய கொடியை போட்டோம், அவன் அடிக்கும் பொழுது பாச்சோரை கொடுத்தோம், அவன் அடிக்கும் பொழுது நாட்டு பற்றை வெளியாக்கிறோம். இல்லை சகோதரர்களே, இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பிறந்த பூமியை நேசித்திருக்கிறார்கள், தான் வாழ்ந்த பூமியை நேசித்திருக்கிறார்கள். அந்த நேசம் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் எனக்கு நேசத்தை தந்து என்று துஆ கேட்டிருக்கிறார்கள், அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நாம் பிறந்த பூமியின் எங்களுக்கு நேசம் பெற வேண்டும், நாங்கள் இதனை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, நாங்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்ல. யாரோ அறிவில்லாதவர்கள், இஸ்லாம் என்ற பெயரில் யாராலோ வழிகெடுக்கப்பட்டவர்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியாது. ஜிஹாத் என்ற கன்செப்ட் இருக்கிறது, அதற்காக வேண்டிய ஒன்றுமே இல்லாத அந்த அப்பாவி கிறிஸ்தவர்களை போய் கொலை செய்வதாக இருந்தால் என்ன அர்த்தம் இருக்கிறது சகோதரர்களே? இதனுடைய பின்னணி என்ன? இதற்கான இந்த தெளிவை நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிலே நாங்கள் மேலதிகமாக அந்நியர்கள் வாழும் பொழுது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கிறது. உலமாக்கள் அதாவது முஸ்லீம்களை விட அதிகமானவர்கள்
ஒரு சமூகம் வாழும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவன்புறப்புகளே, நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்யவில்லை, இந்த நாட்டுடைய இறைமை இல்லாமலாக்கவில்லை, வடக்கையோ கிழக்கையோ எங்களுக்கு எழுதித்தா என்று நாங்கள் போராடவில்லை. எவர்கள் போராடினார்களோ அவர்களோடு சேரவில்லை என்பதற்காக 30 ஆண்டுகள் இன்றும் அகதிகளாக இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கன்செப்டிலே, எங்களுடைய விடயத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களை வீணாக அடக்க வருகிறார்கள், ஒடுக்க வருகிறார்கள், நாங்கள் அச்சப்பட மாட்டோம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாவை வணங்குகிறவர்கள் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கிறான், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு மரம் இருக்கிறது, மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது, அது காய்ந்தது, அதனால் தான் கீழே விழுந்தது என்று எங்களுடைய புத்தி சொல்லும். ஆனால் திருக்குர்ஆன் சொல்கிறது, லா தஸ்குதுமி வரக்கத்தின் இல்லா யாலமுஹா, ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன், அதை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அவளும் இரவு இலத்தேறி போகும் சாஃபாத்தி வசபில், நீங்கள் பறவைகள் மேலே பறக்கும் பொழுது அது சிறைகளை அடித்து அடித்து பறக்கிறது, கீழே விழாமல் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? கீழே விழணுமே, அது விழாமல் இருக்கிறது காரணம் என்ன? மாயும் சிக்குன்ன இல்ல ரஹ்மான், அது கீழே விழாமல் அல்லாஹ் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இப்படி சக்தி உள்ள அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களை எங்களோடு இருக்கிறான், எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீர்களா, லேசா சொருக்கும் போகும் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன் இருந்தவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். என்ன கஷ்டப்பட்டார்கள்? இரும்பு சீப்புகளால் அப்படியே வாரப்பட்டார்கள். 2 ஒட்டகத்திலே 2 கால்களும் கட்டப்பட்டு 2 திசை கொட்டகங்கள் விரட்டப்பட்டன, 2 கிழிக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இஸ்லாம் வளர்ந்து எங்களிடத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் லேசா சொருக்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா என்று திருக்குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, குறிப்பாக வாலிபர்களே, பயங்கரமான சித்தனாக்களிலே போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த காலத்திலும் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். ஊரிலே ஒரு நிர்வாகம் இருக்கும், ஊரிலே ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகம் எல்லோருக்கும் நிர்வாகத்துக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய ஆலோசனையோடு தான் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக நாங்கள் செயற்படும் பொழுது, குறிப்பாக வாலிபர்கள் தன்னிச்சையாக செயற்படும் பொழுது, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிக்க ஒரு உதவியாக மாறிவிட்டது போல நாமும் அழிந்து போவதற்கு வாலிபர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் கொழும்பில் மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்களிலும் வாலிபர்கள் அழைக்கப்பட்டு அழகான தர்பியாக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு அமைப்பிலே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லா நேரத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பயங்கரவாதத்துக்கு நாங்கள் உதவியாக இருக்கக்கூடாது. பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் புத்தியால் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புத்தியை பாவித்து நடக்க வேண்டும். ஒரு தலைமேற்றத்தை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக மொழியப்பட வேண்டும். எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக எழுதப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு சமூகம் அழிந்து போய்விடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வருவதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்கிறது. எங்களுக்கு முன்னாலும் இதே போன்ற சோதனைகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் அல்லாஹின் பக்கம் எங்களுடைய சிந்தனையை திருப்பி சிந்தனையோடு ஒரு அழகான தலைமையத்தின் கீழ் நாங்கள் செயல்படும் பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களை பொருந்திக் கொள்வானாக. யாழ நாங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்தருவாயாக, அறிந்து மரியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நானே இந்த நாட்டிலே சாந்தி சமாதானத்தை உண்டு பண்ணி வைப்பாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு பண்ணி வைப்பாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, உண்மையான நாட்டுப்பற்றுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, உன்னையே பயந்து உனக்காகவே உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருவாயாக. யா அல்லா, இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள்லாம் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தருவாயாக. யா அல்லா, யா அல்லா, நிம்மதியாக சந்தோஷமாக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இறுதி மட்டும் யா அல்லா உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே பாதுகாத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக.